சிறுகதைகள் 4. ஆசிரியர் க. ந. அண்ணாதுரை. வெளிவந்த ஆண்டு 1951. வாசிப்பவர் ப. தேவி அறிவுசெல்வம். இரண்டாவது கதை, சொல்லாதது. அவளுக்கு சுந்தரி என்ற பெயர் காரணப் பெயராகவே அமைந்தது என்று எந்த இலக்கண பண்டிதரும் சொல்லவில்லை. சொல்வானேன், மலரை எடுத்து வைத்து கொண்டு ஆஹா என்ன மனம், எவ்வளவு இன்பம் என்று சொல்லாமலே எவ்வளவோ பேர் முகந்து ரசிக்கவில்லையா? சுந்தரியின் சிறு பிராயம் முதலே அவளுடைய அழகை கண்டவர் கழித்தனர். கடை வீதி போய் வீடு திரும்புவதற்குள் கன்னத்திலே எத்தனையோ முத்தம், கையிலே பலவகை பண்டம். அப்பெண்ணுக்கு பள்ளியிலே பல நாள் ஆசிரியருக்கு கோபம். பாடத்திலே அந்த பாவை நினைவை செலுத்தாததால் அப்படிப்பட்ட மாணவியை முட்டாள், தடிக்கழுதை, உதைக்கிறேன் பார் என்று எவ்வளவோ வசை மொழி சொல்லலாம். ஆசிரியருக்கு அகராதியா தெரியாது? ஆனால் அவர் ஒரு நாளாவது சொல்ல வேண்டும் என்று எண்ணியதை சொன்னதே இல்லை. புன்சிரிப்புடன் தலையை அசைப்பார். சுந்தரியின் முகத்திலே கொஞ்சம் பயம் தட்டுப்படும். அது ஒரு புதுவிதமான கலையை தரும். அதை ரசிப்பார் ஆசிரியர். வேறு மாணவியின் காதை இழுப்பார், கன்னத்தை கிள்ளுவார், தலையை குட்டுவார். சுந்தரி மீது சுடுசொல் வீச மாட்டார். அந்த மலர் வாடிவிடுமோ என்று நினைத்து குட்டி பெரியவளானால் மகா ரூபவதியாக இருப்பாள். கண்களே போதும் ஆளை மயக்க. அந்த புன்சிரிப்பு இருக்கிறதே, அதுபோல நான் கண்டதேயே இல்லை. சுருண்டு கருத்து அடர்ந்து காற்றிலே அலையும் அவளுடைய கூந்தல் இருக்கிறதே, அடடா என்ன நேர்த்தி, என்ன லாவண்யம் என்று சுந்தரியின் பாலப்பருவ ரசிகர்கள் சொல்லவில்லையே தவிர அவ்விதமும் அதற்கு மேலும் நினைக்காதவர்களே கிடையாது. சுந்தரி, நாமோ ஏழைகள். விதவிதமான துணிகள் உனக்கு கிடைக்காது. நான் ஆப்பம் சுட்டு விற்று அதை கொண்டுதானே இரண்டு ஜீவன்கள் வாழ வேண்டும். உன் தகப்பனோ எங்கோ தேசாந்திரம் போய்விட்டான். நாம் என்ன செய்யலாமடி கண்ணே? சோற்றுக்கு ஊறு ஊறுகாய்தான் உனக்கு வறுவல், கூட்டு வடை எல்லாம் என்று சுந்தரிக்கு அவளுடைய தாயார் தனபாக்கியவதி சொல்லவில்லை. சுந்தரிக்குத்தான் இது தெரியுமே. அந்த பச்சை நிற சொக்காயும் பாக்கு கலர் பாவாடையும் அவளுடைய பவுன் நிற மேனிக்கு அழகாகத்தான் இருந்தது. பம்பாய் சில்க்கும் சீமை வாயிலும் அவளுக்கு எதற்கு? அழுமூஞ்சி அன்னம், பொட்டைக்கண் பொன்னி, வழுக்கைத்தலை வனிதா, இவர்களுக்கு வேண்டும் இந்த மேனி மினுக்கிகள் என்று தனபாக்கியம் சொல்லவில்லை. ஆப்பம் சுட்டு விற்பவளுக்கு பணக்கார வீட்டு பெண்களை கேலி செய்யும் உரிமை உண்டா? சுந்தரியின் வளர்ச்சியும் வீட்டிலே வறுமையின் முதிர்ச்சியும் ஒன்றே ஒன்று போட்டியிட்டன. அந்த அமளியின் இடையே அவளுடைய அழகு வளர்ந்தபடி இருந்தது, எதையும் சட்டை செய்யாமல். எனக்கு மட்டும் கொஞ்சம் சொத்து, ஒரு சொந்த வீடு இருந்துவிட்டால் என் தங்கத்துக்கு ஏற்றவனாக ஒருவனை தேடி பிடித்து கல்யாணம் செய்து வைக்க முடியும். கண்டேன் கண்டேன் என்று கைலாக கொடுக்க எவரும் சம்மதிப்பார்கள்? சுந்தரி ஆப்பக்கடைக்காரியின் பெண்ணாயிற்றே. எந்த தடியனோ வெறியனோ எவனோ ஒருவனுக்குத்தானே வாழ்க்கை பட்டாக வேண்டும் என்று தனபாக்கியம் சொல்லவில்லை. அவளுடைய கண்ணீர் ஏற்கனவே தூசி நிரம்பி கிடந்த தலையணையை மேலும் அதிகமாக அழுக்காக்கிவிட்டது. அழகான பெண், அடக்கமானவள், ஏதோ கொஞ்சம் படித்தும் இருக்கிறாள். ஏழைதான், இருந்தால் என்ன? நம் வீட்டிலே உலாவினாலே போதும், கிருஹலட்சுமியாக இருப்பாள். நமது பையனுக்கு ஏற்ற பொருத்தமான பெண், என்ன செய்வது? அவள் ஆப்பக்கடைக்காரிக்கு பிறக்க வேண்டும். அரச மரத்தை 6 வருஷம் சுற்றியும் பயனில்லாமல் அடுத்த தெருவிலே அழுது கொண்டிருக்கிறாளே. தாசில்தாரின் சம்சாரம் தில்லை, அவள் வயிற்றிலே பிறந்திருக்க கூடாதா? நமது பையனுக்கு கல்யாணம் செய்து கொள்ளலாமே என்று லோகு முதலி சொல்லவில்லை. மனதிவே இதுபோல பலமுறை அவர் நினைத்தார், சொல்லவில்லை வெளியே. லோகு முதலி பணம் படைத்தவர், பெண்டு எழுந்தவர், ஒரே மகன் அவருக்கு, ஒய்யாரமான பையன், அவனுக்கு சுந்தரியிடம் மையல், கனகு. ஏனப்பா அடிக்கடி அந்த ஆப்பக்கடைக்கு போய் வருகிறாயாமே, அந்த பெண் சுந்தரியை நேசிக்கிறாயாமே என்றும் லோகு முதலி சொன்னதில்லை, மகனிடம் இதுபோல் பேசக்கூடாது என்ற சம்பிரதாயத்தினால். எனக்கெனமோ அப்பா அந்த கடைப்பக்கம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போய் வராவிட்டால் சந்தோஷம் உண்டாவதில்லை. அப்பா, சுந்தரியின் அழகு என்னை என்ன பாடுபடுத்துகிறது தெரியுமா? தூக்கமே இருப்பதில்லை, தவறி தூங்கினாலோ கனவுதான். கனவுலே அந்த கிளிமொழியால் பிரசன்னமாகிறாள் அப்பா. நான் என் உயிர் போவதானாலும் சுந்தரியை தவிர வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளவே மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன் அப்பா, சுந்தரிதான் எனக்கு வேண்டும், இல்லாவிட்டால் கல்யாணமே வேண்டாம் என்று கனக சபேசன் சொல்லவில்லை. தந்தையிடம் தனையன் இதுபோல பேசுவது தகுமோ? சுந்தரியாவது சொன்னாலா? மனதிலே நினைத்ததை சொல்லவே இல்லை. அம்மா கனகு என்னை கண்டதும் ஒரு மாதிரியாக சிரிக்கிறான். தண்ணீர் கேட்கிறானே, அப்போது நான் குவளையை கொடுக்கும்போது வேண்டுமென்றே என்னை தொடுகிறான். என்னைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக கூறுகிறான். என் காது படும்படி என்று சுந்தரி சொல்லவில்லை. அவள் சொல்வானேன், சுந்தரியைப் போல தனபாக்கியமும் வாலிப பெண்ணாக இருந்தவள் தானே? சுந்தரி, உன்னை நான் கட்டாயம் கல்யாணம் செய்து கொள்கிறேன், ஏமாற்றி விடுவேன் என்று எண்ணாதே. ஏழை வீட்டு பெண்தானே என்று எங்கள் வீட்டிலே தள்ளிவிடுவார்கள் என்றும் கருதாதே. பார், எப்படியாவது எங்கள் வீட்டாரை சரிபடுத்தி கொண்டு உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். என்னையாவது நீங்கள் கல்யாணம் செய்து கொள்வதாவது? 60 வேலைக்கு சொந்தக்காரர் உங்கள் அப்பா, நான் ஆப்பக்காரி மகள், என்னையாவது நீங்கள் கல்யாணம் முடிப்பதாவது? அதெல்லாம் நடவாத காரியம், ஏன் வீணாக என்னை ஏய்க்க பார்க்கிறீர்கள்? சுந்தரி, சத்தியம் செய்கிறேன், என்னை நம்பு. சத்தியமா? ஆசைக்கு கண்மண் தெரியாது, அதனாலே பேசுகிறீர்கள். இதுபோல வீணாக என்னை கெடுக்க வேண்டாம், நான் ஏழை. எங்கள் வீட்டிலே மண்டை உடையக்கூடிய சண்டை நடப்பதானாலும் சரி, உன்னைத்தான் கல்யாணம் செய்து கொள்வது என்று நான் தீர்மானித்து விட்டேன். மனக்கோட்டை இது, இடிந்து போகும். இழுப்பப்பட்டி மிராசுதார் மகள் முகம் இஞ்சி தின்ற குரங்கு போல் இருக்குதாம். இருந்தால் என்ன, அவள்தான் உனக்கு நாயகியாக வரப்போகிறவள். சீ, அந்த குரங்கையா நான் கல்யாணம் செய்து கொள்வேன்? இவை சுந்தரிக்கு கனகு சொல்லாதவை, கனகுக்கு சுந்தரியும் சொன்னதல்ல. சில காலத்துக்கு பிறகு இழுப்பப்பட்டி மிராசுதாரருக்குத்தான் கனகு மருமகனானான். குரம்போல் இருக்கிறாயே, உன்னை கட்டி கொண்டேனே, நான் ஒரு மடையன். அப்பன் மிரட்டினால் என்ன? பிடிவாதமாக இருந்தால் எப்படி நடந்திருக்கும் இந்த கல்யாணம்? பாழான பணத்தாசை எனக்கும் பிடித்து கொண்டதால்தான் நானும் இதற்கு ஒப்புக்கொண்டேன். பத்தரை மாற்று தங்கம் போன்ற சுந்தரியை இழந்து விட்டேன், இனி உன்னோடு அழவேண்டும் என் விதி. விதி என்ன செய்யும்? என் புத்தியை கட்டையாலேயே அடிக்க வேண்டும் என்று கனகு சொல்லிக்கொள்ளவில்லை, எண்ணாமலும் இல்லை. அவன்தான் என்ன செய்வான் பாவம்? 60 வேலி நிலமும் இழுப்பப்பட்டியாரிடம் அடகு இருந்தது. தன்னுடைய அலுமூஞ்சியை கனகு கழுத்திலே கட்டிவிட்ட பிறகுதான் வட்டியும் அசலும் செல்லாகிவிட்டதாக மிராசுதாரர் எழுதி கொடுக்க இசைந்தார். பட்ட கடனுக்கு இது தண்டனை என்று கனவு நினைத்து கொண்டான். சொல்ல முடியுமோ? தேசாதிரம் செய்து கொண்டிருந்த திருவேங்கடம், எனக்கு மனைவி உண்டு, ஒரு மகளும் உண்டு, சிவப்பாக லட்சணமாக இருப்பாள். என் மனைவி எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதேதோ பாடுபட்டு என் மகளை வளர்த்து வருகிறாள். எனக்கு வேலை செய்ய முடிவதில்லை, வீட்டை கவனிக்க முடியவில்லை. இப்படி ஊரூராக வளைந்து அரை வயிற்று கஞ்சிக்கு ஆளாய் பறக்க முடிகிறதே ஒழிய வீட்டோடு இருக்க பிடிக்கவில்லை. நான் கட்டியிருப்பது காவிதான், ஆனால் கள்ளச்சாவி கிடைத்தால் போதும், போதைக்கு சரியான சான்ஸ் கிடைத்துவிடும். அது ஒன்றுதான் வாழ்க்கையிலே எனக்கு இருக்கும் திருப்தி என்று திருவேங்கடம் சொல்லவில்லை. ஆனால் அவன் எண்ணம் அதுதான். சுந்தரியின் பருவ நிலையை பற்றியோ, வீட்டின் மறுமையை பற்றியோ, கனவின் காதல் விஷயம் பற்றியோ, அந்த காதலை அவன் வீட்டு நிர்பந்தத்தினால் கைவிட வேண்டி நேரிட்டது பற்றியோ, ஊரூராக சுற்றி கொண்டு ஓய்வுக்கு மடங்களிலே தங்கி தேர் திருவிழா காலங்களிலே திருப்தியாக வாழ்ந்து வந்த திருவேங்கடத்துக்கு யாரும் சொல்லவில்லை. கனகுவின் மனைவியானாலே இழப்பை பற்றியார் மகள் காவேரி, அவளுக்கு கனகுவோ வேறு யாரோ சொல்லவில்லை. ஆப்பக்கடக்காரியின் மகளிடம் கனகு காதல் கொண்டிருந்த கதையை எப்படி அவ்வளவு பணக்கார பெண்ணிடம் அதை பேசுவது என்ற பயத்தால். இவ்வளவுதானா? கனகுவின் இஷ்டப்படி சுந்தரி சில வேளைகளில் நடந்து கொண்ட விஷயத்தை யாரும் தனபாக்கியத்துக்கு சொல்லவே இல்லை. இது ஏன் இந்த பெண் இவனோடு இப்படி குழாவுகிறாள் என்று தனபாக்கியம் பல சமயங்களில் எண்ணிதுண்டு, சொன்னதில்லை. அடி அப்பா ஜாக்கிரதை, அவன் அப்படி இப்படி என்று ஏதாகிலும் கெட்ட பேச்சு சொன்னால் கேட்காதே, அம்மாவிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டிவை என்றும் சுந்தரிக்கு அவள் தாயார் சொல்லவில்லை. கனகு கெட்ட பேச்சு பேசியிருந்தால் தானே சுந்தரி அம்மாவிடம் தானாக சொல்லியிருப்பாள். அவன் சொன்னதுதான் அவளுக்கு ஆனந்தமாக இருந்ததே. கேட்க அம்மா வாயை குமட்டுகிறது, சாதம் பிடிக்கவில்லை, மயக்கமாக இருக்கிறது, என்னமோ போல் இருக்கிறது உடம்பு என்று சுந்தரி சொல்லாமலேயே தனபாக்கியம் நிலைமையை கண்டுகொண்டார். ஐயையோ, மோசம் வந்துவிட்டதே, அந்த பயல் அநியாயமாக ஏதுமறியா என் மகளை கெடுத்து விட்டான் போலிருக்கிறதே. நான் என்ன செய்வேன்? ஏழை என்பதற்காகவே இவளை இந்த நல்ல இடத்திலே யாரும் கேட்கவில்லை. இப்படியும் நேரிட்டு விட்டால் என் கதி என்னாவது? அடி பாழும் பெண்ணே, இப்படி என் அடி வயிற்றிலே நெருப்பை கொட்டினாயே, அவ்வளவு திமிரா உனக்கு? ஆணவமா, கொளுத்து போனாயா என்றெல்லாம் சொல்லி தனபாக்கியம் சுந்தரியை கண்டிக்கவில்லை. விஷயம் வெளிவந்து விட்டால் விபரீதமாகிவிடுமோ என்று பயத்தாள். ஆனால் தனபாக்கியத்தின் பெருமூச்சும் தானாக வழிந்த கண்ணீரும் சுந்தரிக்கு இதைவிட விளக்கமாக தாயின் மனோவேதனையை தெரிவித்தது. தம்பி, ஊரில் உனக்கு உத்தமன் என்று பெயர் இருக்கிறது, நல்ல குணம் என்று புகழாதவர்கள் இல்லை, ஏழைகளிடம் இரக்கம் காட்டுகிறாய். எழுப்பப்பட்டி மிராசுதாரரின் இருமாப்பினால் கஷ்டமடைந்தவர்களையெல்லாம் உன் கருணையால் காப்பாற்றுகிறாய். இவ்வளவு நல்லவனான உன்னால் என் குடும்பமே பாழாகிவிட்டதே. அதோ சுந்தரி படும் வேதனை பாரடா அப்பா. எந்த பாலிமர் கொடுத்த மருந்தும் அதை கரைக்கவில்லையே. வளர்கிறதே உன்னால் ஏற்பட்ட வம்பு. ஊரார் தூற்றுகிறார்களே, சுந்தரியின் கண்ணீர் என்னை சித்திரவேதைக்கு ஆளாக்குகிறதே. ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டோ, அப்பனுக்கு பயந்தோ ஒருவளை கல்யாணம் செய்து கொண்டாய். உன் அன்பு மொழியை நம்பினாலே இந்த அபலை. இவளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா இரண்டாம் தாரமாக? இழிவு போகுமே என்று தனபாக்கியம் கனகுவிடம் கூறவில்லை. கூறி பார்ப்போம் என்று பல தடவை எண்ணுவாள். எப்படி கூறுவது, சொல்லி பயன் என்ன என்று எண்ணி ஏங்குவாள். அம்மா, கன்னி கருவுற்றாள், ஊர் தாற்றும் என்று பயந்து ஓடி வந்து விட்டோம். நீ காப்பாற்று என்று சொல்ல மனம் இடம் தரவில்லை தனபாக்கியத்துக்கு. ஊரை விட்டு தொலைந்தால் போதும் என்று சுந்தரியை அழைத்து கொண்டு வேறு ஊர் வந்து குடியேறினார். சுந்தரிக்கு 10ஆம் மாதம். மருத்துவம் பார்க்க வந்த கிழவியிடம் தனபாக்கியம் அபாக்கியவதி சுந்தரியின் அந்தரங்க கதையை கூறவில்லை. அவளுடைய புருஷன் அக்கறைக்கு ஓடிவிட்டான் என்று பொய்யுரைத்தாள். தாலி இருந்தது சுந்தரியின் கழுத்திலே, தாய் மகளுக்கு கட்டிய தாலி. தங்க விக்கிரகம் போன்ற குழந்தை பிறந்தது சுந்தரிக்கு. பேரன் பிறந்தது தெரியாமல் பெருமாள் கோயிலிலே பலமான பூஜை நடத்தி கொண்டிருந்தார் லோக முதலி. கல்யாணமோ இல்லை, குழந்தையோ தவழ்ந்தது அந்த குடிசையிலே. மாளிகையிலே கனகனும் காவேரியும் கனபாடிகளின் பூஜை, காளி உபவாசியின் தாயத்து, சித்த வைத்தியரின் செந்தூரம் ஆகியவற்றை நம்பிக்கிடந்தனர் பலனின்றி. என் மகன் ராஜா போல் இருக்கிறான், எனக்கென்ன கவலை என்று கனகு யாரிடம் கூறுவான், எப்படி கூறுவான்? விஷயமே அவனுக்கு தெரியாது, தெரிந்தாலும் கூற முடியுமா? போனவன் திரும்பவே இல்லை என்று பலர் ஆயாசமும் ஆச்சரியமும் கொண்டு சுந்தரியை கேட்டனர். அக்கறை இல்லை அவருக்கு, ஆகவே அவர் அக்கறையில் இருக்கிறார் என்று சாக்கு கூறுவது தவிர வேறு வழியில்லை. வெளியிலே நீர் வழிய வதைபட்டு கிடந்த அந்த வனிதைக்கு காலம் அவளுடைய கவலையை பற்றிய கவலையால் ஓய்ந்து விடுமா? அது ஓடிக்கொண்டே இருந்தது. ஓராண்டு, ஈராண்டு, 3ஆண்டு, 5ஆண்டுகள் கழிந்தன. தாலியுடன் மனமாகாத மங்கை உழவு கொண்டிருந்தாள். தகப்பனாரை காணாது தத்தி நடக்கும் பருவமடைந்தான் தங்கராஜன். தாய் தங்கமே என்று கொஞ்ச, பாட்டி ராஜா என்று கொஞ்ச, 2 ஆசிய மொழிகளும் திரண்டு குழந்தைக்கு தங்கராஜா என்ற பெயரே ஏற்பட்டது. தங்கராஜனின் தகப்பனாரின் ராஜ்யம் தங்கம் இரண்டுக்கும் தேய்வு ஏற்பட்டு கொண்டே இருந்தது இந்த 5 வருஷங்களிலே. எழுப்பப்பட்டி மிராசுதாரருக்கு ஒரு வியாஜியம், அது முனிசிப்பு கோர்ட்டிலிருந்து ஹைகோர்ட் சென்றது. இந்த பிரயாண செலவு மிராசுதாரின் தங்க நகைகளை மார்வாடிக்கும் நிலத்தின் முக்கிய பகுதிகளை வேறொரு ஜமீனுக்கும் கட்டணமாக்கிவிட்டது. எந்த வேளையிலே நீ எனக்கு மருமகனாக வந்தாயோ அன்றே என்னை சனி பிடித்து கொண்டது. என் முகத்திலே விழிக்காதே, உன்னை கண்டாலே எனக்கு கடுங்கோபம் பிறக்கிறது. உனக்கு இவ்வளவோடா நின்றுவிடும் கேடு, நீ பட வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. உன்னுடைய பணத்தை மீறினால் எவ்வளவு ஏழைகளை கண்கலங்க செய்திருக்கிறாய், அதனுடைய பலனை அடைகிறாய். என் மீது கோபித்துக் கொள்கிறாயே, உன் அட்டகாசத்தால் ஊரிலே உனக்கு பகை. வியாஜியம் பிறந்ததும் உன் விரோதிகள் உன்னை தீர்த்து கட்ட வேலை செய்கிறார்கள். படு, எனக்கென்ன, நான் என்ன செய்வது? உன்னாலே நான் கெட்டேன், என்னாலே அந்த பெண் கெட்டு சீரழிந்து எங்கோ போய்விட்டாள். உன் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு வருகிற கோபம் கோடாரியையோ அறிவாளையோ தேடச் சொல்கிறது. மாமனாரும் மருமகனும் சொல்லிக்கொள்ளவில்லையே ஒழிய ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் போதெல்லாம் கண்கள் இக்கருத்துக்களையே காட்டின. கேஸ் தோற்றுவிட்டது, கஷ்டம் முற்றிவிட்டது, இழுப்பை பற்றி கைமாறிவிட்டது போலத்தான் என்று மிராசுதாரர் சொல்லவில்லை. அவருடைய வயிற்று வலி, வாந்தி, காய்ச்சல் இவைகள் வேறு என்ன கூறின? சீமானின் மருமனாகி சிங்காரமாக வாழ நினைத்த கணக்கு சீரழிந்த மிராசு குடும்பத்தை காப்பாற்றத் தீர வேண்டிய பொறுப்பைத்தான் பெற்றான். குளிக்கப் போனவன் சேறு பூசி கொண்ட கதை போல. தேசாந்திரி திருவேங்கடத்துக்கு தன் குடும்பத்தின் நிலைமையை யாரும் கூறவில்லை. யாருக்கு என்ன அக்கறை? அவன் ஒரு நாள் அன்போடு உபசரித்தான் ஒரு ஆண்டியை. அந்த ஆண்டி மாறுவேடத்திலே வந்திருந்த லட்சாதிகாரி என்பதை திருவேடத்துக்கு யாரும் சொல்லவில்லை. தனக்கு கிடைத்த சோறு வேறொருவனின் பசியை தீர்க்க உதவட்டும் என்று பெரிய தத்துவத்தையும் அவன் யாரிடமும் பாடம் கேட்டவன் அல்ல. அன்று அவளுக்கு போதை சோறு இருந்தது, நிரம்ப பசி இல்லை. பாதையிலே சுருண்டு கிடந்தான் ஒரு பரதேசி, தூக்கி எடுத்து வைத்து கொண்டு உபசரித்தான் திருவேங்கடம். பரதேசி கோலத்திலே பல ஊர் சுற்றி தர்மவான்களின் தப்பிலித்தனம், புண்ணியவான்கள் செய்யும் பாபச் செயல்கள் முதலிய லோக விசித்திரத்தை கண்டு அனுபவ அறிவு பெற்று வந்த அருமை நாயகம் பிள்ளை பல லட்சங்களை வாங்கியில் வைத்திருந்தார். குடும்பம் கிடையாது, ஒரு ஆண்டிக்கு ஈரமுள்ள நெஞ்சு இருந்தது கண்டு அருமை நாயகம் அந்த ஆண்டிக்கே தன் சொத்து முழுவதையும் தந்து விடுவது என்று தீர்மானித்து விட்டான். அதை சொன்னால் அவன் நம்ப மாட்டான் என்பதற்காக தன் எண்ணத்தை சொல்லவில்லை. தன்னுடன் வரும்படி கூறினான். விடு, நமக்கு நாடு முழுவதுமே ஓடு உண்டு கையில் என்ற விருத்தத்தை பாடியபடி சம்மதித்தான் திருவேங்கடம். இருவரும் பல ஊர் அலைந்துவிட்டு அருமை நாயகத்தின் ஊராகிய ஆற்றூர் வந்து சேர்ந்தனர். அந்த வேற்றூரிலே தன் குடும்பம் இருப்பதை திருவேங்கடத்துக்கு யாரும் சொல்லவில்லை. யாருக்கு தெரியும்? ஆற்றிலே அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருக்கையில் தனபாக்கியத்தை திருவேங்கடம் கண்டான். ஆச்சரியமடைந்தான். குடிசை சென்றான். சுந்தரியை கண்டான். தங்கராஜனை கண்டான். தகதகவென ஆடினான் சந்தோஷத்தால். மெல்ல மெல்ல விஷயத்தை திருவேங்கடம் தெரிந்து கொண்டான். அவன் மனம் துடித்தது. எங்கே இருக்கிறான் அந்த பாவி? அவன் கழுத்தை முறிக்கிறேன். வேண்டாம், அவன் பெரிய பணக்காரன், உலகம் அவன் பக்கம் பேசும். துறவிக்கு வேந்தன் துரும்பு தெரியுமா? அவன் மனிதன் அடி. அந்த சொர்ண விக்ரகத்தை அவன் கண்டானா? அவன் பணக்காரனானால் எனக்கென்ன பயமா? சீ, நான் எத்தனையோ பணக்கார பரதேசி பயலாகி விட்டதை பார்த்திருக்கிறேன். இதோ இதே ஊரிலே இருக்கிறாயே அருமை நாயகம், இந்த ஆசாமி ஆண்டியாக இருந்தது எனக்கு தெரியும். பணமாம் பணம், அது என்னடி செய்யும்? திருவேங்கடம் தன் மனைவியிடம் இதுபோல சொல்லி கொண்டில்லை. மனதிலே எண்ணினான் பல, சொல்ல வாய் வரவில்லை. திருவேங்கடத்தின் குடும்பத்தின் நிலைமையை தெரிந்து கொண்டார் அருமை நாயகம். அருமை நாயகம் நிர்கதியாகி நிந்தனைக்குட்பட்டு கிடந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் சக்தி தனக்கு இருந்ததற்கான சந்தோஷம் அடைந்தார். குடிசை காலியாகிவிட்டது. தங்கராஜன் பெரிய தாத்தா மடியில் கொஞ்ச நேரமும் சின்ன தாத்தா தோளில் கொஞ்ச நேரமும் இருப்பான். கூத்தாடுவான், கூவுவான். கண்டு களிப்பாள் சுந்தரி. மறுகணம் அவள் கண்ணிலே நீர் பெருகும். ஏழ்மையிலே மூழ்கியிருந்த சமயத்திலாவது சதா ஜீவனத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்க வேண்டியிருந்ததால் விசாரப்பட நேரம் கிடைப்பதில்லை. அருமை நாயகத்தின் ஆதரவால் ஜீவன கஷ்டம் இல்லாமற் போகவே சுந்தரிக்கு விசாரம் விடாத நோயாகிவிட்டது. இழுப்பைப்பட்டியார் இறந்தார். கனகனின் தகப்பனார் அவரை தொடர்ந்தார். காவேரி காச நோய்க்கு பலியானாள். கனகன் கப்பல் ஏறினான் பர்மாவுக்கு கடை கணக்கு பிள்ளையாக. அக்கறையில் இருக்கிறான் சுந்தரின் கணவன் என்று சொல்லி வந்த பொய்யே மெய்யாகிவிட்டது. தங்கராஜனுக்கு வயது 10 ஆகிவிட்டது. அவனுக்கு சொல்லவில்லை தாயாரின் துயரத்தை. தகப்பன் அக்கறையிலே ஏன் இருக்கிறார், எவ்வளவு காலத்துக்கு இருப்பார் என்று அவன் கேட்கவும் இல்லை. என்ன காரணத்தாலோ மனைவியிடம் சண்டையிட்டு விட்டு அவர் போய்விட்டார் என்று நம்பியிருந்தான். கனகன் வேலைக்கு அமர்ந்திருந்த கடையின் முதலாளி கொடுமைக்காரன். அவன் தந்த இடி பொறுக்க மாட்டாமல் கனகன் தாய்நாடு சென்று அன்னக்காவடியாவது வாழலாம் என்று அக்கறையை விட்டு இக்கரை வந்தான். சுந்தரி இருப்பதை அவனுக்கு யாரோ சொல்லியில்ல. அவன் ஆற்றூருக்கு வந்தது. ஆற்றூரிலே அருமை நாயகம் என்பவர் ஆலை வைத்திருக்கிறார். அங்கு சென்றால் வேலை கிடைக்கும் என்ற செய்தி தெரிந்து வேலைக்காக அவர் வீடு வந்தான். கனகனுடைய வரலாற்றினை கேட்டார் அருமை நாகம். நீதான அந்த ஆசாமி? அட மடையனே, உன்னாலே நிராகரிக்கப்பட்ட பெண்ணிடம் போய் மன்னிப்பு கேட்டுக்கொள் என்று அவர் சொல்லவில்லை. உட்கார் தம்பி, உட்கார். உன்னை காண பல நாட்களாக காத்து கொண்டிருந்தேன். இழுப்புப்பட்டி மிராசுதாரரின் மருமகன் கனகு நீதானா? சரி சரி உட்கார் என்று கூறினார் அருமை நாயகம். ஆச்சரியத்தால் திகைத்து போனான் கனகன். தங்கம், ராஜா, டே, தம்பி, தங்கராஜ் என்று அழைத்தார். தாத்தா இதோ வந்தேன் என்று கூவிக்கொண்டே ஓடி வந்தான் பையன். உன் அப்பா வந்திருக்கிறார் என்றார் கனகன் மிரண்டான். பையனின் கண்கள் அகன்றன. வாய் திறந்தபடி நின்றான். முகத்திலே ஓர் விவரிக்க முடியாத உணர்ச்சிக்குறி. அடுத்த வினாடி அப்பா என்றான். பாய்ந்தோடி கனகுவின் கழுத்தை கட்டி கொண்டான். கனகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐயா, இது என்ன? வேலை தேடிக்கொண்டு இங்கே நான் வந்தேன். இது யார் இந்த சிறுவன்? என் மகன் என்று கூறுகிறீரே. அவனும் அப்பா என்று அழைக்கிறானே, இதென்ன விந்தை என்று கனகன் கேட்கவில்லை. அவனுடைய கண்களின் மிரட்சியைக் கண்டு அருமை நாயகம் சிரித்தபோது கனகன் இப்படி கேட்க எண்ணுகிறான் என்பதை அவர் தெரிந்தேதான் சிரித்தார் என்பது தெரிந்தது. அடுத்த வினாடி துள்ளி ஓடினான் தங்கம். அம்மா அம்மா, அப்பா அப்பா, அப்பா வந்து விட்டார், ஓடி வா, சீக்கிரம் வா என்று கூவினான். ஓடினான் வீட்டுக்குள் தாயை தேடிக்கொண்டு. அப்பா 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 வந்து விட்டார். ஆம் ஆம், அவனுடைய செவிகளுக்கு அந்த மொழி எவ்வளவுதான் இன்பம் தந்தது. பல நாட்கள் மெல்லிய குரலிலே யாருக்கும் தெரியாதபடி அவனாக கூறிக்கொள்வான், அப்பா அப்பா இல்லை, அப்பா இங்கே இல்லை, அப்பா வரவில்லை, அப்பா இன்னமும் வரவில்லை என்று. அப்பா வந்துவிட்டார் என்று கூறினான். மான் போல துள்ளி குதித்தான். தங்கராஜனின் ஆர்ப்பாட்டத்தை கண்ட சுந்தரிக்கு பயமாகிவிட்டது. அவனுக்கு பித்தம் பிடித்து விட்டதோ என்று தாயை கண்டவுடனே கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓடினான் தங்கராஜன். கனகன் இருந்த அறைக்குள் வாசற்படியருகே சென்றாள். உள்ளே இருந்த கனகன் சுந்தரி என்று கூவினான். இருவரிலே யார் முதலிலே பாய்ந்தது என்று தெரிய முடியாதபடி ஒரு ஆனந்த அணைப்பு ஏற்பட்டது. ஒரு வயோதிகரும் ஒரு சிறுவனும் அங்கே இருந்ததை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இருவர் விழிகளிலும் நீர் குபுகுபென கிளம்பி மழிந்தது. சுந்தரி சுந்தரி, கண்ணே சுந்தரி என்று கதறினான் கனகு. முகத்தை தன் இரு கரங்களிலும் பிடித்து கொண்டு உற்று பார்த்தான். அவள் கன்னத்திலே புரண்டோடி கண்ணீரை துடைத்தான். மீண்டும் அணைத்து கொள்ள சென்றான். கழுத்திலே தாலி இருக்க கண்ணான். பயந்தான். சுந்தரின் முகத்திலே ஒரு குறுநகை பிறந்தது. தங்கம், சின்ன தாத்தாவை அழைத்து வா என்று கூறினாள். சிறுவன் ஓடினான். அவனை பின்தொடர்ந்து சென்றார் அருமை நாயகம். அரை மணி நேரம் யாரும் அந்த அரை பக்கம் போகக்கூடாது என்று உத்தரவிட்டார். சுந்தரி தன் சரித்திரத்தை கூறி முடித்தாள் கனகனிடம். கனகன் தன் கதையை கூறினான். அவள் கட்டியிருந்த தாயை தாலியை முத்தமிட்டான். அக்கரைக்கு சென்றிருந்த சுந்தரியின் புருஷன் வந்துவிட்டார் என்று ஆற்றூர்வாசிகள் பேசிக்கொண்டனர். அவர்களுக்கு சுந்தரியின் சோகக் கதையின் சூட்சும பகுதியை யாரும் சொல்லவில்லை. தாய் கட்டிய தாலி, அக்கரைக்கு போன அவள் புருஷன் வந்துவிட்டான், இனி அக்கறையிலேயேதான் இருப்பானாம் என்று ஊரார் சொல்லி கொண்டார்கள். அவன் கட்டாத தாலி அவள் கழுத்திலே இருந்தது யாருக்கு தெரியும்? அவனுடைய அந்த நாள் நடவடிக்கையை யார் அவர்களுக்கு சொன்னார்கள்? சுந்தரி: தங்கம், உங்கள் அப்பாவை ரொம்ப நல்லவர் என்று எண்ணாதே, ஜாக்கிரதே. ரொம்ப ரொம்ப கெட்டவர். அவர் என்ன செய்தார் தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லிடட்டுமா? கனகன்: சுந்தரி சுந்தரி, சொல்லாதே சுந்தரி, உனக்கு கோடி புண்ணியம், அதை மட்டும் சொல்லாதே. தங்கம்: அம்மா அம்மா, சொல்லம்மா சொல்லு. அப்பா: அம்மா வாயை மூடிடாதே, அம்மா சொல்லு. சுந்தரி: உங்கள் அப்பா என்ன செய்தார் தெரியுமா ஒரு நாள்? கனகு: ஆ, அப்பா அடி வயிற்றில் வலிக்குதே, அப்பப்பா பொறுக்கம் இல்லையே, தம்பி ஓடிப்போய் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வா. பையன் ஓடினதும் கனகன் சுந்தரியை கட்டி தழுவிக்கொண்டு, சுந்தரி கண்ணிலே சொல்லாதம்மா, தயவு செய்து சொல்லாதே கண்ணு. சுந்தரி: இப்படி தழுக்கு செய்து விட்டுத்தானே என்னை தவிக்க வைத்து விட்டு போயிட்டீங்க முன்னே. கனகன்: அதற்குத்தான் தீவாந்திர சிக்ஷையை அனுபவித்தாகிவிட்டதே. சுந்தரி: ஐயோ பாவம், என்னாலே உங்களுக்கு இத்தனை கஷ்டம். அறைக்கு வெளியே சிறுவன். தங்கம்: அப்பா இதோ தண்ணீர். அறைக்குள்ளே சுந்தரி. சுந்தரி: விடுங்கள், பையன் வந்து விடுவான். உள்ளே நுழைந்த சிறுவன். தங்கம்: அப்பா வலி போயிடுத்தா? சுந்தரி: ஓ, கிளியும் போயிடுத்து. தங்கம்: நீ என்ன புலியா? எங்கள் அப்பா கிளி அடைய. அது சரி அம்மா, சொல்கிறேன் சொல்கிறேன்னு சும்மா இருக்கிறையே, சொல்லம்மா. இந்த ரசமான நாடகம் அடிக்கடி நடந்தது. ஆனால் சுந்தரி ஒரு நாளாவது தங்கராஜனுக்கு காவேரியிலே ஸ்நானம் செய்த கனகனின் கதையை மட்டும் சொல்லவே இல்லை. எப்படி சொல்ல முடியும்? இத்துடன் சிறுகதைகள் 4 2வது கதையான சொல்லாமலே நிறைவடைந்தது. நன்றி. வாசித்தவர் பேராசிரியர் பா. தேவி அறிவுசெல்வம்.